ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து பிறந்த பொழுது அந்த செய்தி உலகத்தில் இருக்கிற சாதாரண மனிதர்கள் முதற்கொண்டு சகல மனுஷர்களுக்கும் அந்த செய்தி கொண்டு செல்லப்பட்டது. முதலாவது செய்தி சென்றது மேய்ப்பர்களுக்கு, சாதாரண மேய்ப்பர்கள், வயல்வெளியிலே தங்கள் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு முதலாவது அந்த செய்தி நேரடியாய் பரலோகத்திலிருந்து தேவ தூதர்கள் மூலமாய் வந்து அறிவிக்கப்பட்டது. அதே நேரத்திலே உலகத்தின் இன்னொரு கோடியிலே சாஸ்திரிகளுக்கு ஒரு நட்சத்திரத்தின் மூலமாக தேவனுடைய குமாரன் உலக ரட்சகர் பிறந்தார் என்று உலகத்தின் அடுத்த கோடியிலே ஒரு கூட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டது. பிறந்த எட்டாவது நாளிலே இயேசு கிறிஸ்து அவர் பிரதிஷ்டை பண்ணும்படி குழந்தையாக தேவாலயத்தில் கொண்டு வரப்படுகிறார். அப்பொழுது சிமியோன் என்ற ஒரு பரிசுத்தவான் ஒரு தேவ மனுஷன் அங்கே எருசலேமில் இருந்தார். அவருக்கு கிறிஸ்துவின் பிறப்பு அறிவிக்கப்பட்டது. அவர் பிறந்திருக்கிறார், அவரை போய் பார் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது. அந்த நேரத்திலே தேவாலயத்திலே 84 வயதுள்ள ஒரு விதவை பெண் அன்னாள், அவள் இரவும் பகலும் ஆராதனை செய்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கும் அறிவிக்கப்பட்டது, இந்த குழந்தை எல்லா குழந்தை போல ஒரு சாதாரண குழந்தை அல்ல, இவர் உலக ரட்சகர் என்று அவளுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்படி ஒரு சிலருக்கு அறிவிக்கப்பட்டது. அவர்கள் எல்லாரும் வந்து சந்தித்தார்கள். இன்னைக்கு நம்ம வழக்கமா எப்பவுமே யார் வந்து சந்திச்சா யார் பார்த்தா அதெல்லாம் நம்ம ஜெனரலா யோசிக்கிறோம். இன்னைக்கு சந்திக்க முடியாமல் போனவர்களை கொஞ்சம் நாம பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்துவை கொஞ்சம் ரிவர்ஸ்ல சந்திக்க முடியாமல் போனவர்கள் ஏன் சந்திக்க முடியாம போனாங்க, ஏன் நம்ம அவரை சந்திக்கணும், அதை நம்ம கவனிக்கணும். ரிவர்ஸ்ல கொஞ்சம் கவனிக்கணும், ஏன் சந்திக்க முடியாம போச்சு. முதலாவது இன்னைக்கு நாம பார்க்க போகிற முதல் நபர் சாஸ்திரிகளின் வாழ்க்கையிலிருந்து முதல் பகுதியை நம்ம பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2:3 வசனங்களை வாசிக்கலாம்.
ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து
யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே
கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும்
கலங்கினார்கள். போதும். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தார். அப்பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் புறப்பட்டு வந்தார்களாம். எருசலேமுக்கு கிழக்கிலிருந்து பெத்லகேமை நோக்கி சாஸ்திரிகள் வந்தார்கள். இந்த சாஸ்திரிகளை குறித்து நமக்கு எத்தனையோ பாரம்பரியமான ஒரு எண்ணங்கள் இருக்கிறது. 3 சாஸ்திரிகள் வந்தார்கள் என்று சொல்லி நம்ம பெரும்பாலும் நினைக்கிறது உண்டு. அதனாலதான் பார்க்கும்பொழுது எல்லா பிச்சர்ல பாத்தீங்கன்னா 3 சாஸ்திரிகள் வருவாங்க, 3 பேர் 3 கிஃப்ட் கொண்டு வருவாங்க. பாருங்க வச்சிருக்கிறாங்க பாரு கிஃப்ட், சாஸ்திரிகள் கொஞ்சம் கிஃப்ட், 2 கிஃப்ட் தான் இருக்கு, இன்னொரு கிஃப்ட் எங்க வச்சுன்னு தெரியல, இன்னொரு எங்க இருக்கு பாருங்க கிஃப்ட், சாஸ்திரிகள் கொண்டு வந்த கிஃப்ட். அப்ப பாத்தீங்கன்னா இந்த சாஸ்திரிகள் 3 பேர் வந்தார்கள் என்று சொல்லி நினைக்கிறது உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா இவர்கள் 3 விதமான கிஃப்ட் அந்த இடத்துல வந்ததுனாலே 3 பேர் வந்தார்கள் என்று நினைக்கிறது உண்டு. ஆனால் வேத வல்லுநருடைய கணக்கின்படி பார்க்கும் பொழுது 3 அல்ல, அநேகர் கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் வந்திருக்கலாம் என்று சொல்லி கணிக்கப்படுகிறது. அது தெளிவா சொல்ல முடியாது, ஆனால் 3 என்று நம்ம சாதிக்க முடியாது. இன்னொரு பக்கத்தில் பார்க்கும்பொழுது இந்த சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து வந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த சம்பவம் இப்ப நம்ம பைபிள்ல எழுதி இருக்கிற இந்த இப்ப நம்ம வாசித்த பகுதி இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே நடந்த சம்பவம் கிடையாது. இப்ப நம்ம படிச்சது வேத வசனம் இயேசு கிறிஸ்து பிறந்த இது 1 மாசம் 2 மாசத்தில் நடந்த விஷயம் கிடையாது. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது நட்சத்திரம் காணப்பட்டது. கிழக்கிலே அவருடைய நட்சத்திரம், எருசலேமுக்கு கிழக்கு என்று சொல்லி கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அது ஒருவேளை இந்தியாவாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை வேத வல்லுநர்கள் மிக முக்கியமாய் கணிக்கிறார்கள். இந்தியாவாகத்தான் இருக்க வேண்டும், இங்கிருந்துதான் சாஸ்திரிகள் சென்றிருக்க வேண்டும் என்பதற்கு நிறைய குறிப்புகளை வைக்கிறாங்க. ஏன் கேட்டீங்கன்னா, அந்த நாட்களில் நம்ம இந்திய தேசத்தில் நிறைய வான சாஸ்திரங்களை அறிந்தவர்கள் இருந்திருக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது கிழக்கு என்று வரும்பொழுது அது இந்தியாவைத்தான் குறிக்க வேண்டும் என்பது அநேகருடைய கருத்து. ஆனால் அதுக்கு ப்ரூஃப் இல்லை, ஆனாலும் அதிகபட்சமான நம்பிக்கை அதன்படிதான் இருக்கிறது. இந்த சாஸ்திரிகள் இது மேய்ப்பர்களை போல இல்லை. அன்றைக்கு அந்த மேய்ப்பர்கள் அதே பாலஸ்தீனா தேசத்திலே இயேசு கிறிஸ்துவ இடத்துல பிறந்தார், இவர்கள் இன்னொரு இடத்திலே அவர்கள் மந்தையை மேய்த்துக் கொண்டிருந்தாங்க வனாந்தரத்தில். ஆனால் இது அப்படி அல்ல, இவர்கள் தூர தேசத்தில் கிழக்கு அந்த திசையில போடப்பட்டிருக்கிறது. இவர்கள் பிரயாணம் பண்ணி இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு தோன்றியது. அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு மாதிரி உலகத்தின் ஒரு கோடியிலிருந்து அடுத்த கோடிக்கு ஒரே நாள் பிளைட்ல நம்ம போய் இறங்கிடலாம், அதுபோல கிடையாது. அவர்கள் ஒட்டகத்தின் மேலோ அல்லது வேற ஏதோ ஒரு காரியத்தில் அவர்கள் பிரயாணம் பண்ணி நாட்கணக்கில் மாத கணக்கிலே அவர்கள் பிரயாணத்தை மேற்கொள்ள வேண்டும். இப்படி இவர்கள் நீண்ட ஒரு பிரயாணம், கிழக்கிலிருந்து இவர்கள் நீண்ட ஒரு பிரயாணம் செய்து இவர்கள் வந்திருக்கிறாங்க. இது எப்படி இயேசு கிறிஸ்து பிறந்து ஏதோ ரெண்டு மாசமோ மூணு மாசத்துக்குள்ளே வந்து பார்க்க வரல, ஒரு சில நாட்கள் பார்க்க வரல என்று சொல்லுவோமானால், இவர்கள் பார்க்குவதற்கு வந்து இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறதற்காக நேரம் வந்தாங்க, வந்து எருசலேமுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. வந்த உடனே இவர்கள் சிந்தனையில இயேசு கிறிஸ்து அரண்மனையில் பிறந்திருப்பார் என்ற எண்ணத்தோடு இவர்கள் ஏரோதுடைய அரண்மனைக்குள்ள நுழைஞ்சாங்க. ஏரோதுடைய அரண்மனைக்குள்ள நுழைஞ்சு தாங்கள் கண்ட அந்த நட்சத்திரத்தையும் அந்த காரியங்களை குறித்து ஏரோதன் இடத்துல விசாரிக்கிறாங்க. நல்லா பாருங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் அப்படின்னாங்க. இப்படி அவர்கள் சொன்ன உடனே ஏரோது கலங்கினானா, மூணாவது வசனம் சொல்லுகிறது. ஏரோது அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினாங்க. ஏன், தன்னுடைய ராஜ்ய பாரம் தன்னை விட்டு போய்விடும் என்று சொல்லி ஏரோது தப்பு கணக்கு போட்டுட்டான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ராஜாவா வரணும்னு வரல, அவர் சர்வலோகத்துக்கு அவர் ராஜா, அவர் சும்மா பூமியில ஒரு தேசத்துக்கு ராஜா கிடையாது. அவன் பயந்தான், தன்னுடைய ஆட்சி தன்னுடைய மகனுக்கு போகாமல் வேற யாருக்கு போக போகிறது என்று சொல்லி பயந்து அவன் விசாரிக்கலாம். எப்ப அந்த நட்சத்திரம் பார்த்தீங்க, நல்ல தெளிவா பார்க்கும். அதன் பிறகு அவன் சாஸ்திரிகளை வந்து விசாரிக்கிறான் பாருங்க. ஏழாவது வசனத்திலே, அப்பொழுது ஏழு சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரிச்சானா. எப்ப அந்த நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னு ரொம்ப தெளிவா விசாரிச்சானா. விசாரித்து விட்டு சாஸ்திரிகள் அனுப்புகிறான். அதன் பிறகு அவர்கள் போயிட்டாங்க. உடனே அவனுக்கு ஒரு குழப்பம், அந்த குழந்தைய நம்ம உயிரோடு விடக்கூடாது, கொண்டு போடணும், கொண்டு போடணும்னு நினைச்சு அவன் என்ன செய்கிறான், இரண்டு வயதிற்கு உட்பட்டதான ஆண் பிள்ளைகள் எல்லோரையும் கொலை செய்யும்படி கட்டளை கொடுத்தான். இரண்டு வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு போடும்படி கட்டளை கொடுத்து அந்த கட்டளையும் நிறைவேற்றப்பட்டது. ஏன், ஒரு ஆறு மாச குழந்தைகளுக்குள்ள வந்து கொண்டிருக்கலாமே, மூணு மாசத்துக்கு உட்பட்ட குழந்தைகளை கொண்டிருக்கலாமே இல்லையா. மெய்ப்பர்களுக்கு உடனே இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே செய்தி வந்தது, உடனே பிறந்த அந்த குழந்தை உடனே போய் அவர்கள் அந்த மாட்டுத் தொழுவத்தில் பார்த்தாங்க. இங்கே ஒரு மூன்று மாதத்துக்கு உட்பட்ட குழந்தைகளை கொண்டிருக்கலாம், அல்லது ஆறு மாதத்துக்கு உட்பட்ட குழந்தைகளை கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு வருஷத்துக்கு உட்பட்ட குழந்தைகளை கொண்டிருக்கலாம், ஒன்றரை வருஷத்துக்கு உட்பட்ட குழந்தைகளை கொண்டிருக்கலாம். ஆனால் ரெண்டு வருடத்திற்கு உட்பட்டதான் ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் அவன் கொலை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டு வருஷத்துக்கு உட்பட்டதான் ஆண் பிள்ளைகள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், அவன் நட்சத்திரத்தை காணப்பட்ட காலத்தை அவன் விசாரிக்கும் பொழுது அது கிட்டத்தட்ட இரண்டு வருடத்திற்கு உட்பட்ட காலமாக இருக்கிறது. அப்ப பார்த்தா ரெண்டு வருஷத்துக்கு உள்ள அவர் பிறந்திருக்கிறார், அந்த காலம் ரெண்டு வருஷம். ஆகையினால் பார்த்தா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைகளை கொண்டாக்க அவர் தப்பிச்சு வர்றார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைங்களை கொடுனா ஒருவேளை தப்பிச்சிருவாரு. ஆகியனாலே ரெண்டு வருஷத்துக்குள்ள இருக்கிற குழந்தை கொண்டாதான் எப்படி ஆகியனும் அந்த குழந்தை கொல்ல முடியும் என்று சொல்லி அவன் இரண்டு வருடம் என்கிற கணக்குக்கு போனான். இல்ல என்ன தெரியுதுன்னா இந்த சம்பவம் இப்ப நம்ம வாசிக்கின்ற சம்பவம் சும்மா அப்பதான் இயேசு கிறிஸ்து பிறந்த ஒரு கை குழந்தையா இருக்கும் பொழுது இது நடந்த விஷயம் அல்ல. நம்ம பெரும்பாலும் சர்ச்சில் எல்லாம் நம்ம என்ன செய்யறோம் இந்த சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரியிலாம் முன்னணியில வைக்கும்போது அல்ல சாஸ்திரிகள் வரும்பொழுது இயேசு கிறிஸ்து கை குழந்தையா இருப்பாரு. இல்ல சாஸ்திரிகள் வந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து கை குழந்தையா படுத்துட்டு இருப்பாரு. அவர் கை குழந்தை கிடையாது. அப்ப பார்க்கும்போது அவரோட கை குழந்தை கிடையாது, வளர்ந்துட்டாரு. அப்போ கிட்டத்தட்ட எப்படி ஒரு 1.5 வயசு பையனா இருந்திருப்பாரு, 2 வயசுக்கு உட்பட்டதாக இருந்துச்சு, 1.5 வயசு பையனாவது அட்லீஸ்ட் இருந்திருக்கணும். அப்போ இதெல்லாம் சரி, இதெல்லாம் சும்மா சைடு விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். முக்கியமான செய்தி என்னவென்றால் இந்த சாஸ்திரிகள் ஏறக்குறைய 2 ஆண்டுகள் பிரயாணம் பண்ணி வந்தாங்க. அதுதான் இப்ப நான் சொல்ல வர விஷயம். 2 ஆண்டுகள் பிரயாணம் பண்ணி அவர்கள் கிழக்கில் இருந்து புறப்பட்டு வந்து இப்பொழுது எருசலேமுக்கு வந்து விட்டார்கள். அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணியே வந்துட்டாங்க. வந்தவர்கள் நேராக யூதருக்கு ராஜா அரண்மனையில தான் இருக்க வேண்டும் என்று தங்கள் இருதயத்தில் யோசித்து நேர அரண்மனைக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. உள்ளே நுழைந்தவர்கள் இயேசுவை நேரமை பார்த்தல நினைச்சு நேர அரண்மனைக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. ஏற்கனவே சொன்னேன் இந்த சாஸ்திரிகள் வசதியானவங்க, அதாவது தைரியம் அரண்மனைக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. மெய்ப்பொருள் எல்லாம் தான் அப்படி நுழைஞ்சிருக்கிறது சாத்தியம் கிடையாது. இந்த சாஸ்திரிகள் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க, ஆகினால் நேர அரண்மனைக்குள்ள போய் இந்த விஷயத்தை போய் அங்க சொல்லிட்டு இயேசுவை பார்க்கணும்னு நிக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை அங்கே அவர்களால் காண முடியவில்லை. இந்த சாஸ்திரிகளால் இயேசு கிறிஸ்துவை அரண்மனையிலே பார்க்க முடியவில்லை. ஏன் இவர்களால் இயேசு கிறிஸ்துவை அங்க பார்க்க முடியலன்னா, இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சுய புத்தியை சார்ந்து கொண்டு அரண்மனைக்குள்ள நுழைஞ்சாங்க. இவர்கள் அதுவரையிலும் தங்கள் தேசத்திலிருந்து பிரயாணத்தை தொடங்கினதிலிருந்து அந்த நட்சத்திரத்தை பார்த்து அந்த நட்சத்திரத்தின் வழி நடத்துதலோடு வந்தாங்க. ஆனால் இப்பொழுது பாலஸ்தீனா தேசத்திற்குள் நுழைஞ்ச பிறகு நட்சத்திரத்தையே பார்த்து கொண்டு வந்தவர்கள் திடீரென்று தங்கள் சுய புத்தியை சார்ந்து கொண்டு அரண்மனைக்குள் நுழைந்து விட்டார்கள். இன்றைக்கும் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகள், கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை சந்திக்க, கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் முதல் முதலாய் சந்தித்து நம்ம ரட்சிப்பை அடைகிறோம். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் கிறிஸ்துவை நம்ம சந்திக்கிறவர்களா இருக்கணும். நம்ம டெய்லி லைஃப்ல, பிரேயர் லைஃப்ல கிறிஸ்துவை நம்ம சந்திக்கணும். என்னைக்குமே ஒரு குழந்தையாமையே நம்ம பார்த்துட்டு இருக்க கூடாது. கிறிஸ்துவை நம்ம சந்திக்கணும். அவரை யார் சந்திக்க முடியும், யார் சந்திக்க முடியாது என்று கேட்டால், தங்கள் சுய புத்தியின் மேல் சார்ந்து கொண்டு நடக்கிறவர்கள் கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையிலே சந்திக்கிறது முடியாது. சுய புத்தியிலே நடக்கிறவர்கள், நினைச்சதெல்லாம் செய்யறவங்க, என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு செய்யறாங்க பாருங்க, அவங்க கிறிஸ்துவை அவருடைய சமூகத்தை அவர்கள் தரிசிக்க முடியாது, கிறிஸ்துவை சந்திக்க முடியாது. வேதம் அதற்கு எதிர்த்து நிற்கிறது. சுய புத்தியிலே நம்ம செயல்படுவதற்கு வேதம் நமக்கு அனுமதி கொடுக்கல. வாசிங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:5-6 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3:5-6.
உன் சுய புத்தியின் மேல் சாயாமல்,
உன் சுய புத்தியின் மேல் சாயாமல்,
உன் முழு இருதயத்தோடும்,
உன் முழு இருதயத்தோடும்
கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து,
கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்து
உன் வழிகளில் எல்லாம்,
உன் வழிகளில் எல்லாம்
அவரை நினைத்துக் கொள்,
அவரை நினைத்துக் கொள்,
அப்பொழுது
அப்பொழுது
அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்,
அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்றார், உன் சுய புத்தியின் மேல் சாராமல் கர்த்தர் மேலடி நம்பிக்கை வைங்கிறார். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே நம்ம சுய புத்தியில நம்ம நடக்க கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய புத்தி, நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம்முடைய அறிவானது குறைவுள்ளது. நமக்கு அடுத்த நேரத்தில் நாளைக்கு என்ன நடக்க போது நமக்கு தெரியாது. நம்முடைய அறிவு குறைவுள்ளது. பல நேரத்தில் நம்ம எடுக்கிற ஜட்ஜ்மெண்ட், நம்ம செய்யற ஜட்ஜ்மெண்ட் தப்பா போயிடுது. நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாம் பல நேரத்தில் தவறாய் போய் விடுகிறது. புரிதல், நம்ம எடுக்கிற டிசிஷன் கரெக்ட் கிடையாது. பல நேரத்தில் தப்பான டிசிஷன் எடுக்கிறோம், தப்பான காரியத்தை செய்து விடுகிறோம். அப்ப நம்ம சுய புத்தியின் மேல நம்ம சார்ந்து உங்களுடைய லைஃப்ல நீங்க ஒவ்வொரு டிசிஷன் நீங்க சுய புத்தியின் மேல் சார்ந்து உங்களுடைய செய்கிற காரியங்கள் எல்லாம் சுய புத்தியில நீங்கள் செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கிறிஸ்துவின் நடத்துதலுக்குள் அவருடைய பாதையில் நம்ம போக முடியாது, அவரை சந்திக்கும்படி நம்ம போக முடியாது. கிறிஸ்துவை நம்ம சந்திக்கிறதற்கு தேவ நடத்துதல் நமக்கு அவசியம். என்னைக்குமே நான் சொல்லுகிறது உண்டு, கிறிஸ்துவை சந்திக்கிறது என்ன, அவரை பிறப்பை நம்ம சந்திக்கும் பொழுதே அவருடைய வருகை குறித்து ஒரு கால்குலேஷன்ல போனோம். பைபிள் என்னைக்குமே ரெண்டு ஆங்கிள் செயல்படும். எப்பவுமே இயேசு கிறிஸ்துவின் முதல் பிறப்பு அது ஒரு விசேஷமான காரியம். இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து பிறந்தார். அடுத்தது இயேசு கிறிஸ்து திரும்பவும் வரப்போகிறார். அது அடுத்த மீட்டிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் மீட் முடிஞ்சிருச்சு 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே. நம்ம பிறக்கிறது கூட நடந்துருச்சு. ஆனா நம்முடைய காலத்தில் இப்படி அடுத்த ஒரு மீட் இருக்குது. இந்த முதல் பிறப்பிலே யாரெல்லாம் கிறிஸ்துவை சந்தித்தார்களோ, எப்படிப்பட்டவர்கள்லாம் கிறிஸ்துவை சந்தித்தார்களோ, அப்படிப்பட்டவர்கள் தான் அவருடைய இரண்டாம் வருகையிலும் அவருடைய ரகசிய வருகையில் அவர் சந்திக்க முடியும். புரியுதுங்களா? பைபிள் நீங்க அப்படியே பேரலலா பார்க்கலாம். முதல் வருகையில யாரால் அவரை சந்திக்க முடிந்ததோ அப்படிப்பட்டவர்கள் தான் அவருடைய இரண்டாம் வருகையிலும் அவரை சந்திக்க முடியும். அந்த குவாலிட்டிஸ் நமக்கு வேணும். எப்பவுமே அதை அப்படியே பேரலலா பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்ப முதல் வருகையில யார் அவரை சந்திக்க முடியாமல் போனார்கள் என்றால், முதலாவது இந்த சாஸ்திரிகள் அரண்மனையிலே வந்து கிறிஸ்துவை சந்திக்க முடியாமல் போனார்கள். ஏன்? சுயபுத்தியிலே சார்ந்து கொண்டதுனால அவர்களால் அந்த இயேசுவை சந்திக்க முடியல. நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து திரும்பியும் நம்முடைய காலத்தில் வரப்போகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் பிறப்பதற்கு முன்பதாக ஏற்கனவே வந்தார். ஆனால் இப்பொழுது நம்முடைய காலத்தில் நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது அவருடைய பிறப்பு அல்ல, அவர் மீண்டும் வரப்போகிறார் என்பதை நாம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே அந்த நாட்களில் அவரை யார் சந்தித்தார்கள், அந்த சுபாவங்கள் நமக்கு வேணும், அந்த தன்மைகள் நமக்கு வேணும், அந்த வாழ்க்கை நமக்கு வேணும். யாரால் சந்திக்க முடியாமல் போனதோ அந்த தவறுகளை நம்ம வாழ்க்கையில் தவிர்க்கிறவர்களாய் நாம் இருக்கணும். ஆகையினால் இன்றைக்கு இரண்டாவது வருகையில் நம்ம அவருடைய ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அவரை பார்க்கறதுக்கு முதல் வருகை முடிஞ்சிருச்சு, அவருடைய இரண்டாம் வருகை ரகசிய வருகை நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப எப்படிப்பட்டவர்கள் சந்திக்க முடியாது, நாம் சுய புத்தியிலே நடக்கிறவர்கள் அவரை சந்திக்க முடியாது. அதனால் இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, என் சுய புத்தியின்படி நான் நடக்க மாட்டேன், என் மனசுக்கு தோன்றதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், எனக்கு தோன்றது எல்லாத்தையும் கரெக்டாக நான் நினைச்சு நான் செய்ய மாட்டேன். ஒவ்வொரு காரியத்திற்கும் வேத புத்தகத்தில் உம்முடைய ஆலோசனைகளை கேட்டு அதிலே உம்மை சார்ந்து கொண்டு நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்து ஆண்டவரே. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நாள், இன்றைக்கு இப்படி ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. அதுதான் நல்ல ஒரு கிறிஸ்துமஸ். ஆமென். இதுவரைக்கும் நான் பல நேரத்தில் எத்தனையோ விஷயங்களை நான் தொடங்கி பாதையில் நின்று போச்சு, எத்தனையோ காரியங்கள் நான் செய்ய போய் கடைசியில் பிரச்சனையாய் போய் முடிஞ்சு போச்சு. காரணம் என்ன? என் சுய புத்தியில, என் செல்ஃப் பிளானிங், நானே திட்டமிட்டு, நானே சுய புத்தியில, நானே யோசித்து நடந்து சில விஷயங்களுடைய ஆயிப்போச்சு. இன்றைக்கு கிறிஸ்துமஸ் நாள், இன்றைக்கு நான் தீர்மானம் பண்றேன், அந்த சாஸ்திரிகள் செஞ்ச தவற நான் என் வாழ்க்கையில செய்யக்கூடாது. அவர்கள் சுய புத்தியில நடந்து தவறு செஞ்சது போல நானும் இருக்கக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். வேதத்தில் அதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாரத்தை உங்களுக்கு காத்திரம் பாருங்க. எப்படி நம்ம அது எவ்வளவு பெரிய தவறு, அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு வேதத்தில் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 14 அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
யூதேயாவிலே பரிசையும் ஈட்டையும் பிடிக்கிற 300,000 பேரும், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 280,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 1,000,000 பேர்கள் சேர்ந்த
1,000,000 பேரோடு சேர்ந்த
சேனையோடும்
300 ரதங்களோடும்
புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான்.
இங்க பார்க்கும்போது ஆசா என்கிற ஒரு ராஜா, இவன் கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு நல்ல மனுஷன். இவனுடைய வாழ்க்கை இந்த 14 அதிகாரத்தில் ஆரம்பத்தில் பாத்தீங்களானால் ரொம்ப அருமையான ஒரு வாழ்க்கை. கர்த்தரை உண்மையாய் தேடினான், தேசத்தில் இந்த விக்கிரகங்களை எல்லாம் அகற்றி போட்டான். கர்த்தரை உண்மையாய் தேடுவதற்கு அவன் முழு இருதயத்தையும் செலுத்தி அவன் கர்த்தரை பின்பற்றினான். அப்படி இருக்கும்பொழுது கர்த்தர் தேசத்தில் அமெரிக்கையை கொடுத்தார், சமாதானம் இருந்தது, எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இவனுக்கு ஒரு ராணுவம் இருக்கிறது. இந்த ராணுவத்தில் பார்க்கும் பொழுது 580,000 பேர் இவனுடைய ராணுவத்தில் இருந்தாங்க. இவனுடைய சேனையில 580,000 பேர் இருந்தாங்க. இப்படி இருக்கும் பொழுது இவனுக்கு விரோதமாக எத்தியோப்பிய தேசத்திலிருந்து, ஆப்பிரிக்கன் எத்தியோப்பிய தேசத்திலிருந்து யுத்தத்துக்கு வருகிறார்கள். இந்த எத்தியோப்பிய தேசத்திலிருந்து வருகிறவர்கள், சேரா என்கிறவன் வருகிறான், 1,000,000 ராணுவ வீரர்களோடு வரான். அதோடு 300 ரதங்களோடு வருகிறான். இவகிட்ட ரதம் எல்லாம் கிடையாது. இவகிட்ட எல்லாம் காலாட்பட மட்டும்தான், ரதம் எல்லாம் கிடையாது. அந்த காலால் படையில 580,000 பேர் இந்த ஆஸ்தா கிட்ட இருந்தாங்க. ஆனால் எத்தியோப்பியன் அவனிடத்துல வரும்போது பாங்க 1,000,000 காலாட்களோடு வந்தான். அதோடு இல்லாமல் 300 ரதங்களை வேற வைத்துட்டு இருந்தான். இப்படிப்பட்ட ஒரு பலத்த சேனை, டபுள் மிஷன் அவங்க ஸ்ட்ரென்தா வராங்க எத்தியோப்பியர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிறது. இவன் ஸ்ட்ரென்த்ல குறைவா இருக்கிறான், அவங்க ரொம்ப பலசாலிகளா யுத்தத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஆஸ்தா கர்த்தரை உண்மையாய் தேடுகிற மனுஷன். இப்ப இந்த சூழ்நிலையில பாருங்க, இந்த சம்பவத்தில் அவன் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்றான் பாருங்க. 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே,
கர்த்தாவே,
பலமுள்ளவனுக்காகிலும்
பலனற்றவனுக்காகிலும்
உதவி செய்கிறது,
உதவி செய்கிறது
உமக்கு லேசான காரியம்,
உமக்கு லேசான காரியம்
எங்கள் தேவனாகிய கர்த்தாவே,
எங்கள் தேவனாகிய கர்த்தாவே
எங்களுக்கு துணை நில்லும்,
எங்களுக்கு துணை நில்லும்,
உம்மை சார்ந்து,
உம்மை சார்ந்து
உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன்,
நீர் எங்கள் தேவன்,
மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான்.
மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். பாருங்க, உடனே அவன் தேவ சமூகத்துக்கு போறான். இவ்வளவு தூரம் வல்லமையான ஒரு ராணுவம் அவனுக்கு விரோதமா வருது. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொன்ன ஜெபம் தான், அருமையான ஜெபம். அதுதான் வச்சுதான் அந்த லேசான காரியம் பாட்டு எடுத்துன்னு அதை எழுதி இருக்கிறாங்க. அவன் கர்த்தருக்கு முன்னால வந்து நின்று ஜெபிக்கிறான், கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகில பலவீனனுக்காகில உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். இந்த ஏராளமான ஜனத்துக்கு முன்பாக நான் என்ன செய்ய தெரியல, ஆண்டவரே நீர் எங்களுக்கு துணை நில்லும் ஆண்டவரே என்று சொல்லி இவன் கர்த்தரை சார்ந்து கொண்டான். கர்த்தரையே டோட்டலா டிபெண்ட் பண்றான், அவரை சார்ந்து கொள்ளுகிறான். தன் சுய புத்தியில சாரல, கர்த்தரை சார்ந்து கொள்ள. அடுத்த வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள்.
எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். பாருங்க, கர்த்தர் எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர்கள் ஓடி போனார்கள். இன்னைக்கு சொல்ற நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வருது. யுத்தத்துக்கு வர்றது போல பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்க சுய புத்தியிலே சார்ந்து கொண்டு நீங்க அதுக்கு செயல்பட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களால ஜெயிக்க முடியாது. ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது, ஒரு தேவை வருது, ஒரு சூழ்நிலை வருது, அதான் ஒரு யுத்தம். நமக்கு வர்ற யுத்தம்ன்றது அதுதான். இப்படி ஒரு சூழ்நிலைகள் வரும்பொழுது உங்கள் சுய புத்தியிலே சார்ந்து நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணாதீங்க. உங்கள் சொந்த ஞானத்தின்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னா பல நேரத்தில் நீங்க தோத்து போயிடுவீங்க. அப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருக்கு முன்னால நீங்க, ஆண்டவரே பலமுள்ளவனுக்காகிலும் பலவீனனுக்காகிலும் உதவி செய்வது உனக்கு லேசான காரியம்பா. நான் ஒரு பலவீனன் தான், ஆனாலும் எனக்கு உதவி செய்ய உங்களால முடியும், உங்களால உதவி செய்ய முடியும். நான் ஒரு பலவீனம், எனக்கு இதெல்லாம் மேற்கொள்ள முடியல. சில விஷயம் உங்களுக்கு மேற்கொள்ள முடியாம இருக்கும், சில காரியத்தை உங்களால் ஜெயிக்க முடியல, ஏதோ ஒரு காரியத்தை விட முடியல, ஏதோ ஒரு காரியத்தை செய்ய முடியல. நீங்க பலவீனர், உங்களுக்கு தெரியுது. ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஜெபிக்க முடியல. வேதத்தை வாசிக்க நினைக்கிறீங்க, வாசிக்க முடியல. ஏதோ ஒரு காரியத்தை விடணும்னு நினைக்கிறீங்க, விட முடியல. உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பலவீனம் உங்களுக்கு நல்லா தெரியுது. உங்களுக்கு இருக்கிற பலவீனம் உங்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு உதவி செய்யவே அவர் விரும்புகிறார். அப்ப நீங்க என்ன செய்ய, அவர்கிட்ட போய் நிக்கணும். நமக்கு விரோதமா இருக்கிற காரியம் நம்மை விட பலசாலியாய் தெரியும். நமக்கு விரோதமா இருக்கிற பிரச்சனை, நமக்கு விரோதமா இருக்கிற காரியங்கள் நம்மை பார்க்கலாம் அது பலமாய் தான் தெரியும். பயப்படாதீங்க. உங்க சுய புத்தியில பல காரியங்கள் நீங்க முயற்சி பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாம் ஃபெயிலியர் தான். கர்த்தருக்கு முன்னால் சிம்பிளா நில்லுங்க. நின்று கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிற பலவீனனுக்காக உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். இந்த பலவீனத்தில் நான் இருக்கிறேன், என்னை தூக்கி எடுங்க ஆண்டவரே, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தரை கேட்டு பாருங்க, இந்த பலவீனத்தை மேற்கொள்ள எனக்கு உதவி செய். இது செய்ய முடியல, செய்வதற்கு எனக்கு உதவி செய். இது செய்யாம இருக்க முடியல, செய்யாம இருக்க எனக்கு உதவி செய். உங்கள் பலவீனத்தை கர்த்தருடைய சமூகத்திற்கு கொண்டு வந்து சொல்லி கர்த்தரிடத்தில் நீங்கள் அவர் சார்ந்து கொண்டால் கண்டிப்பா சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த எத்தியோப்பியன் ஓடி போனது போல, அவ்வளவு பெரிய பலசாலிகளாக இருந்த எத்தியோப்பியன் ஓடி போனது போல, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களும் ஓடி போகும். அல்லேலூயா, ஓடி போகும், எல்லாம் ஓடிடும். எப்படிப்பட்ட பலசாலிகளாக இருந்தாலும் எல்லாம் ஓடி போகும். கர்த்தரை நம்ம சார்ந்து கொள்ளும் பொழுது ஓடி போகும். இது ஆசாவுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பிளஸ் பாயிண்ட், நல்ல விஷயம். இதே ஆசாவுடைய லைஃப்ல இது 14 அதிகாரத்தில் நடக்குது. 16 அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா நெகட்டிவான ஒரு சம்பவம் நடக்குது. 16 அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கலாமே.
ஆசா அரசாண்ட 36 வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து, ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவனிடத்தில் போக்கும் வரத்துமாய் இராதபடிக்கு ராமாவை கட்டினான். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்கோவில் வாசம் பண்ணுகிற பெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜா,
தமஸ்கோவில் வாசம் பண்ணுகிற பெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவின் இடத்திற்கு அனுப்பி,
எனக்கும் உமக்கும்,
எனக்கும் உமக்கும்,
என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும்,
என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும்
உடன்படிக்கை உண்டே, இதோ வெள்ளையும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன், இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினான்.
போதும். இங்கே பார்க்கும் பொழுது இன்னொரு சம்பவம் நடக்கிறது. ஆசாவுடைய லைஃப்ல பின்னாட்களில் இப்ப பாத்தீங்கன்னா 36 வருஷம் அரசாட்சி செய்கிற, 36 வருஷம் இப்போ நல்ல அரசாட்சியில வந்து எல்லாம் வந்துட்டான். 36 வருஷம் அரசாட்சி செஞ்சுட்டான். இந்த 36 வருஷத்துல இன்னொரு பிரச்சனை வருது. இவன் யூதாவின் ராஜா, இப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா இவனுக்கு விரோதமா யுத்தத்துக்கு வரான். பாஷா என்கிறதான ராஜா யுத்தத்துக்கு வரான். யுத்தத்துக்கு வரும் பொழுது இதுக்கு முன்னால வந்து எத்தியோப்பிய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, 10 லட்சம் ராணுவீரோடு ரொம்ப பெரிய ஆளு. அவனையே ஒரு சின்ன ஜவமணி மேற்கொண்டுட்டான். இந்த ஆசா ஒரு காலத்துல ஆரம்பத்துல அவ்வளவு பலசாலியான எத்தியோப்பியை சின்ன ஒரே பிரேயர்ல மேற்கொண்டான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 36 வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்டான், ராஜீவாதத்துல வந்துட்டான். இப்போ ஒரு இஸ்ரேலின் ராஜா, அப்படி ஒரு பெரிய பலசாலி கிடையாது, அந்த எத்தியோப்பியன் மாதிரி பலசாலி கிடையாது இவன். இவன் வந்து யுத்தத்துக்கு வந்து நிக்கிறான். இப்ப என்ன செஞ்சிருக்கணும் இந்த ஆசா? அதே மாதிரி ஒரு சின்ன ஜபம் பண்ணிருக்கணும். அவ்வளவு பெரிய பிரச்சனையே ஜெபம் பண்ணி சால்வ் பண்ணான். ஆனா இப்ப பாத்தீங்களானால் இந்த பாஷா வந்து நிக்க உடனே சிரியா ராஜாக்கு பெனாதாத்துக்கு ஒரு லெட்டர் அனுப்புறான். என்ன லெட்டர் அனுப்புறான்? எனக்கும் உமக்கும் ஏற்கனவே உடன்படிக்கை இருக்கிறது, என் தகப்பனும் உன்னுடைய தகப்பனும் ஏற்கனவே நான் அக்ரிமெண்ட்ல தான் இருக்கிறோம். அதனால நீ என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நீ வந்து அந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கும் நீங்க வந்து அக்ரிமெண்டோட இருக்கிறீர். இப்போ அவன் எங்கிட்ட யுத்தத்துக்கு வரான், நீ என்ன செய்யணும்னா அவனோடு இருக்கிற உடன்படிக்கையை நீ முறிச்சுக்கணும், முறிச்சிட்டு எனக்கு சப்போர்ட் வர மாதிரி நீ காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து நிறைய வெள்ளியும் பொண்ணை எடுத்து லஞ்சம் கொடுக்கிறான் அவனுக்கு. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து நிறைய வெள்ளியும் பொண்ணை எடுத்து அவனுக்கு கொடுத்து அனுப்புற, வெகுமதி கொடுத்து அனுப்பி நீ அவனோடு இருக்கிற உடன்படிக்கையை உடைச்சிட்டு எனக்கு சப்போர்ட் மாதிரி கொஞ்சம் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத்துக்கு லஞ்சம் கொடுத்து அவனை இவனுக்கு சேவர் மாதிரி ஆக்ட் பண்ண வைக்கிறான். அவனோட இருக்க உடன்படிக்கை முடிச்சுக்கோ, எனக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி காட்டுன்றான். அவனுக்கும் ஏராளமான பணம் கிடைச்சதுனால, பொண்ணு வெள்ளி ரெக்கச்சகமா கிடைச்சதுனால அவனும் பார்க்கலாம், சரி அவனோட இருக்கிற உடன்படிக்கை முடிக்கிற மாதிரி காமிச்சு இவனுக்கு சப்போர்ட்டா வர்ற மாதிரி காட்டுறான். காமிச்ச உடனே இது இஸ்ரவேலின் ராஜா பயந்து போய், ஐயோ சிரியாவின் ராஜா அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கிறான், நம்ம போய் ஜெயிக்க முடியாது, பயந்து போய் ஓடி போயிடுறான். இந்த ஆசாவை கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். அவனுடைய ஆரம்ப வாழ்க்கை 10 லட்சம் பேருக்கு மேலாக பயங்கர பலாக்கிரமசாலிகளாக இருந்த எத்தியோப்பியரை சிம்பிளா ஒரு பிரேயர்ல மேற்கொண்டவன். ஆனா இன்னைக்கு பாத்தீங்களானால் ஒரு இஸ்ரவேலின் ராஜாவுக்கு முன்னால பயந்து போய் லஞ்சம் கொடுத்து பணத்தின் மூலமாக ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு பார்க்கிறான். சுய புத்தியிலே சார்ந்து செயல்படுறான். இன்னைக்கு நம்ம லைஃப்ல கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்ட பொழுது ஒரே ஒரு சின்ன ஜபம் பண்ணோம், பெருசா ஜபம் எல்லாம் பண்ண தெரியாது. அப்ப நமக்கு ரட்சிக்கப்பட்ட புதுசுல என்ன ஜபம் பண்ண தெரியும்? ரட்சிக்கப்பட்ட அந்த நாள்ல முதல் ஒரே ஒரு ஜபம் பண்ண என்ன ஜபம்? இயேசுவே ஆண்டவரே, என் பாவத்துக்கு என்ன மன்னிங்க, உங்களுடைய ரத்தத்தினால என்ன பாவத்தை கழுவுங்க, என்னை விடுதலையாக்குங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்ன விடுதலையாக்குங்க, என் பாவத்துக்கு என்ன மன்னிங்க. ஒரே ஒரு ஜபம் நம்முடைய வாழ்க்கையவே தலைகீழ மாத்தி போட்டுச்சு, நம்ம லைஃபே டோட்டலா திருப்பி போட்டுச்சு. எதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் அதை விட வச்சது, எதெல்லாம் செய்யாம இருக்கணும்னு நினைச்சோம் செய்ய வச்சது, அப்படியே நம்ம வாழ்க்கை தலைகளை திருப்பி போட்டுச்சு. எதை விரும்பணும் அதை வெறுக்க வச்சது, எதை வெறுத்தோம் அதை நேசிக்க வச்சது. இல்லையா, கர்த்தர் பிடிக்காம கர்த்தரை நேசிக்க வச்சது, பாவத்தை பிடிச்சது பாவத்தை வெறுக்க வச்சது. வாழ்க்கையுமே ஒரே ஒரு சின்ன ஜமன் தலைகளை நமக்கு திருப்பி போட்டுச்சு அன்னைக்கு, எப்போ ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆரம்பத்தில். ஆனா இப்ப 36 வருஷம் ஆகி போச்சு ஆசாவுக்கு, நமக்கு எத்தனையோ வருஷம் கடந்து வந்துருச்சு. ஆனா இப்போ ஒரு சின்ன பிரச்சனை வருது, ஆனா சின்ன பிரச்சனைக்கு அன்னைக்கு செஞ்ச ஜபத்தை இன்னைக்கு செய்ய முடியல. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? கால்குலேட் பண்றோம், இதுக்கு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, இங்க பேசி அங்க முடிக்கலாமா, அங்க பேசி இங்க முடிக்கலாம், இதை செஞ்சு அவர் அனுப்பலாமா, இதை பண்ணலாமா, கால்குலேட் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறோம். சுய புத்தியில் இதை மன செய்யற பல நேரத்தில் செய்யறோம். ஆரம்பத்தில் காணப்பட்ட அந்த விசுவாசம், ஆரம்பத்தில் காணப்பட்ட அந்த ஜபத்தில் சார்ந்திருந்த காரியம் நாட்கள் ஆகும் பொழுது நம்மை விட்டு போய் சுய புத்தியிலே சார்ந்து செயல்பட ஆரம்பிச்சார். பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் இருக்கிற காரியம் போயிடுது. ஒரே ஒரு சின்ன ஜபம் போதுங்க, உங்க வாழ்க்கையில் இருக்கிற எதையும் கர்த்தரால் திருப்பி போட முடியும். ஆமென். எதை வேணாலும் ஒரு சின்ன ஜபம். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்ல, ஒரு ஜபம் பண்ணி உங்க வாழ்க்கையை மாறிச்சு இல்ல. ஏன் இன்னைக்கு ஒரு ஜபம் பண்ணி அடுத்த காரியத்தை மாற்ற முடியாது, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை மாற்ற முடியாது. உங்க வாழ்க்கையே மாத்தின ஆண்டவருக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையை மாத்துறதா பெரிய விஷயம் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையவே ஒரு சின்ன ஜபத்துல மாத்தினாரே, மாத்தி காமிச்சாரே, அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு இருக்கிறாரு. ஏன் இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு ஏன் அதே போல ஒரு சின்ன ஜபத்தை செஞ்சு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடாது? ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? மனுஷர்களை நாடி போகிறோம். இவன் சீரியா ராஜாவை நாடி போனான். அதுக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சு தெரியுமா? தீர்க்கதரிசி வரான் பாருங்க, வந்து என்ன பதில் கொடுக்கற பாருங்க. அதுக்கு பிறகு வருகிற வசனங்களை வாசிக்கலாம்.
அக்காலத்திலே
ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி
யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரிய ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையாயிருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்புக் கொடுத்தாரே. தம்மை பற்றி,
நல்ல கவனிக்கு, ரொம்ப அற்புதமான வார்த்தை, தம்மை பற்றி
உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில்
மதி இல்லாதவராயிருந்தீர்.
ஆகையால்
இது முதற்கொண்டு
உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான்.
இங்க பாருங்க, பெரிய காட்ஸ் பிளான் இடத்துல அடிபட்டு போச்சு. இப்ப ஞானதிருஷ்டிக்காரன் அனானி வந்து சொல்றான், அன்னைக்கு உனக்கு எத்தியோப்பியன் உனக்கு விரோதமா வந்த பொழுது நீ கர்த்தரை சார்ந்து கொண்டு அழகா ஜெயிச்சுட்டு போயிட்டே இருந்தீர். ஆனால் இன்னைக்கு இந்த இஸ்ரவேலின் ராஜா வரும் பொழுது நீ கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் ஒரு மனுஷனை சார்ந்து கொண்டு போனீர். இதனால என்ன நடந்துச்சுன்னா, சீரிய ராணுவம் உன் கைக்கு தப்பி போயிச்சுன்றான். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, உன்னோடு கர்த்தர் இருக்கிறார், ஆசாவியும் கூட கர்த்தர் இருக்கிறாரு, சீரிய ராணுவம் பெரிய ராணுவம், நீ அவங்கிட்ட போய் லஞ்சம் கொடுத்தியே. கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? அவனையும் ஜெயிச்சு உனக்கு உட்படுத்தி கொள்வது தேவ திட்டமா இருந்துச்சு. சீரிய ராணுவத்தையும் அடிச்சு, அன்னைக்கு எத்தியோப்பியன் அடிச்சது போல சீரியாலையும் அடிச்சு, இஸ்ரேலையும் அடிச்சு, எல்லாரையும் அடிச்சு நீ பெரிய ஆளாக வேண்டிய தேவ திட்டம். ஆனா நீ அடிக்க வேண்டிய ஆளுகிட்ட நீ என்ன செஞ்சிட்ட, அடிபணிஞ்சு போய் நீ லஞ்சம் கொடுத்து நின்றுட்ட. அதனால சீரியரானவும் கைவிட்டு போயிடுச்சு. நீயும் பார்க்கும் பொழுது இது முதல் கொண்டு கத்தல சார்ந்து கொள்ளாமல் மனுஷன் சார்ந்ததுனால இது முதல் கூட தொடர்ந்து உங்களுக்கு யுத்தமும் வரப்போதுண்டாம். இப்ப தேவ திட்டம் பாருங்க, அவரை சார்ந்து கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் எல்லா இடத்துலயுமே சக்சஸ் கொடுக்கிறார். இது நினைச்சு பார்க்காத காரியம். இப்ப பாத்தீங்கன்னா இவனுக்கு விரோதமாய் வந்த எத்தியோப்பியரை மேற்கொண்டது தேவ சித்தம், கரெக்ட். ஆனா இந்த சீரியா இவனுக்கு விரோதம் வரவே இல்லை, ஆனா அவனையும் கூட ஜெயிக்க வைக்கிறது தேவ திட்டமா இருந்துச்சு. எவ்வளவு பெரிய பிளான் பாருங்க, அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க நினைச்சாரு. ஆனா இவன் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் மனுஷரை சார்ந்து கொள்ளும் பொழுது அந்த ஆசீர்வாதம் எல்லாம் கைகழுவி போயிடுச்சு, கைகழுவி போயிடுச்சு. இது உங்களுக்கு தெரியாது. இது நடந்த பிறகுதான் தீர்க்கதரிசி வந்து சொல்றான், சீரியரானவன் அவங்ககிட்ட போய் நின்று நீ லஞ்சம் கொடுத்து அவனுக்கிட்ட அடிபணிச்சு நின்றுப்பா, கர்த்தருடைய திட்டம் அவனையும் கையில் ஒப்பு கொடுக்கணும் அப்படி நினைச்சாரு. ஆனா நீ சுய புத்தியில சார்ந்து எல்லாத்தையும் லூஸ் பண்ணிட்ட. அப்போ நம்ம லைஃப்ல நீங்க பார்க்கணும், கர்த்தரை சார்ந்து கொள்ளும். தம்மை பற்றி உத்தம இறுதி, உத்தம இறுதி என்றது தெரியுமா, சார்ந்து கொள்ளுதல். அதுக்கு பேர் தான் உத்தம இறுதியும். உத்தம இறுதி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கர்த்தரை சார்ந்து கொள்ளுதல். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அவரை சார்ந்து கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் தம் வல்லமையை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, சுய புத்தியை சாராதீங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இனிமேல் என் சுய புத்தியை சார்ந்து நான் கால்குலேட் பண்ணி என் லைஃப ஓட்ட மாட்டேன், எல்லாத்தையும் கர்த்தர் கையில நான் கொண்டு வந்து நிக்க வைப்பேன். என் வாழ்க்கையை மாற்றின என் ஆண்டவருக்கு என் பிரச்சனையை மாத்துறது ஒரு பெரிய விஷயமா? என்னை மாற்றின ஆண்டவருக்கு என் குடும்பத்தில் இருக்கிற இன்னொரு நபரை மாற்றுவது பெரிய காரியமா? யோசிச்சு பாருங்க. ஒரு கணவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், பிள்ளை ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். யோசிக்காதீங்க, என்னை மாற்றின ஆண்டவர் என் குடும்பத்தில் இருக்கிற இன்னொரு நபரை மாற்றுவது சாதாரண விஷயம் முடியும். என் பிரச்சனையை மாற்றுவது அவருக்கு சாதாரண விஷயம், என் தேவையை சந்திக்கிறது அவருக்கு சாதாரண விஷயம். கர்த்தரால் முடியும். என் வியாதியை சுகமாக்குவது அவருக்கு சாதாரண விஷயம், எதுவானாலும் அவருக்கு சாதாரண விஷயம். பலமுள்ளவனுக்காகிலும் பலவீனனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. லேசான காரியம், லேசான காரியம், ரொம்ப ஈஸியான விஷயம். நம்ம சர்ச்சில் பிரதர் டென்னிஸ் ஒரு ஊருக்கு போயிட்டாரு. அவர் ஒரு சாட்சி எப்பவுமே சொல்லுவார். அவர் ஊர்ல நாகர்கோயில் திருநெல்வேலியில் அவர் பிறந்து சாதாரணமா தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சு, ரொம்ப சிம்பிளா சாதாரண ஸ்கூல்ல படிச்சு ரொம்ப நார்மலா அப்படியே வந்தவர். அவருக்கு இங்கிலீஷ் பேசக்கூட சரியா வராத ஒரு நிலைமையில அப்படி இருந்திருக்கிறார். அந்த நிலைமையில் அவருக்கு சென்னைக்கு ஒரு தடவை அவர் படித்த உடனே அவர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தாரு. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு என்ன வேலை கிடைக்கும்? ஆனால் மெட்ராஸ் வந்து ஒரு வேலைக்கு வந்தவுடனே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில், ஒரு பெரிய கம்பெனியில் அவருக்கு ஒரு இன்டர்வியூ கிடைச்ச சான்ஸ் வந்திருக்கு. சரினு உள்ள வந்து நின்றுக்கிறார். உள்ள வந்து பார்த்தாக்க கிட்டத்தட்ட அதுல வந்து ஏதோ ஒரு சில கொஞ்சம் போஸ்ட், ஒரு 10-15 போஸ்ட் கொஞ்சம் பேருக்கு தான் போஸ்டிங் இது. ஆனா வந்திருக்கிறத பார்த்தாக்க நூத்து கணக்கான பேர் வந்து நிக்கிறாங்களாம் இன்டர்வியூக்கு. வந்தவங்க எல்லாம் பார்த்தாக்க எல்லாம் சும்மா டை கட்டிட்டு கோட் போட்டு அப்படி வந்து சும்மா பிரம்மாண்டமா, எல்லாம் நம்ம மெட்ராஸ்ல இருக்கிற பெரிய பெரிய கான்வென்ட்ல படிச்சவங்க, நல்ல நல்ல காலேஜஸ்ல படிச்சவங்க அப்படியே இங்கிலீஷ்ல அப்படி பேசிட்டு நிக்கிறாங்க எல்லாரும் இன்டர்வியூல. நிக்கும் போது இவர் தடுமாறி போயிட்டு இருக்க, பார்த்த உடனே இவருக்கு போயிட்டு இருக்கா, இவங்களுக்கு முன்னாள் நம்ம எந்த மூளைக்கு, இவங்களும் இப்படி இங்கிலீஷ் பேசுறாங்க, இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கிறாங்க, இவ்வளவு நம்ம சாதாரண பேண்ட் ஷர்ட் போட்டு வந்து நிக்கிறோம், இவங்க இவ்வளவு நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கிறாங்க, இவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கிறாங்க, இப்படி கான்வென்ட் எஜுகேட்டடா இருக்கிறாங்க, நம்ம எங்க ஊர்ல படிச்சுட்டு வந்திருக்கிறோம், நமக்கு எங்க கிடைக்க போதுன்ட்டு முடிவு பண்ணிட்டாரு. இது நம்ம வந்து நிக்கிறதே வேஸ்ட், போயிடலாம்னு முடிவு பண்ணாரோம். முடிவு பண்ணிட்டு ஊர்ல அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணிருக்கிறாரு, அப்பா நீங்க பார்த்த நிலைமை வேற மாதிரி இருக்குது, ஏதோ கொஞ்சம் சீட்டு தான், ஆனா பார்த்தாக்க இவ்வளவு பேர் நூத்து கணக்கானது வந்திருக்கிறாங்க, எல்லாம் பார்த்தா இப்படி இருக்கிறாங்க, எல்லாம் அப்படி இங்கிலீஷ்ல பேசுறாங்க, இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எனக்கு கிடைக்காதுப்பா, நான் கிளம்பிடுறேன்ப்பா அப்படின்னாராம். அவங்க அப்பா சொன்னாராம், கவலைப்படாத, பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலவீனனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது உனக்கு லேசான காரியம். அப்ப அவர் வந்து அதுக்கு முன்னாடி சின்ன கம்பெனியில் 2500 ரூபாய் இந்த சம்பளம் வாங்கிட்டு இருந்திருக்கிறார். சாதாரண ரொம்ப சிம்பிளா இருக்கிறார். அப்ப அப்படி இருந்த உடனே பலமுள்ளவனுக்கு ஆகியும் பலவீனனுக்கு ஆகியும் உதவி செய்வது உனக்கு லேசான காரியம் அப்படின்னு போன்ல பேசிட்டு நீ போகாத, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார் நின்று அட்டன் பண்ணினார். போன்ல சொன்ன உடனே இவரு சரி, இவருக்கு ஒரு சுத்தமா நம்பிக்கையில் சரி இப்போ நின்று இருக்கிறார். நின்ன உடனே அந்த அவ்வளவு பேருக்கு நடுவில் ஒரு 3 பேர் 5 ரொம்ப செலக்ட் பண்ணிருக்கிறாங்க, அதுல இவரையும் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு நம்பவே முடியலன்னா, அது எப்படி எல்லாம் இவ்வளவு நல்லா படிச்சவங்க இவ்வளவு நல்லா இங்கிலீஷ்ல பேசுறாங்க இவ்வளவு நல்லா இருக்கிறாங்க, இவங்களுக்கு நடுவில் நம்மளை எப்படி இவங்க செலக்ட் பண்ணாங்கன்னு இவருக்கு ஒண்ணுமே புரியல. உடனே இவருக்கு வந்து பெரிய கம்பெனி, கடைசியில் இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, கடைசியில் அவங்க சேலரி கேட்டிருக்கிறாங்க, உங்களுக்கு எவ்வளவு சேலரி எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா, இவருக்கு யோசிச்சிருக்கிறாரு நம்ம ஏதோ கொஞ்சமா வாங்கிட்டு இருந்தோம், இங்க ஜாஸ்தி ஏதோ கேட்க போய் கடைசியில் நம்மள துரத்தி விட்டு என்ன பண்றதுன்னு பயந்துட்டு, சரி ஒரு 15,000 கேட்போம் இல்ல ஒரு 20,000 கேட்போம் அப்படின்னு மெதுவா தயங்கி தயங்கி சொல்லியிருக்கிறாரு. அவங்க அப்பார்ட்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்களாம், 30,000 ரூபாய் சேலரி உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அவரு சொன்னது கொஞ்சம். ஆனா அவங்க கொடுத்தது அவங்க கம்பெனியோட பிரஸ்டீஜுக்கு வந்து 15,000-20,000 கிடையாது. எடுத்த உடனே 30,000 ரூபாய் சேலரி. இன்றைக்கு அவருடைய நிலைமை கர்த்தர் எங்கேயோ கொண்டு போயிட்டார். ஏன்னா கர்த்தரை சார்ந்து வாழ்ந்த ஒரு நல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளை. எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில கர்த்தரை நம்ம சார்ந்துகிட்டோம்னா அவர் நமக்கு வச்சிருக்கிற பிளான் எங்கேயோ இருக்கும். எத்தியோப்பியன் அடிக்க வச்ச ஆண்டவர் சீரிய ராணுவத்தையும் ஒப்பு கொடுக்க நினைச்சார், ஆனா இவன் மனுஷனை சார்ந்து கொள்ளும் பொழுது எல்லாம் போய்விட்டது. எல்லாத்திலையும் இருக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல கர்த்தரை சார்ந்துக்கங்க. இதை மேற்கொள்றதுக்கு இதை செய்யறதுக்கு என் ஆண்டவர் முடியும், அப்படியே டிபெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் எல்லாத்தையும் கொடுக்க ஈஸியா செஞ்சு கொடுப்பார். ஆமென். சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, காரியங்களை பார்க்காதீங்க, எது எப்படி பண்ணா இருக்கட்டும் ஆண்டவரால் செய்ய முடியும். பலமுள்ளவனுக்கு மட்டுமல்ல பலவீனனுக்கும் அவர் உதவி செய்வதற்கு லேசான காரியம். அல்லேலூயா, லேசான காரியம். சரி, ஃபர்ஸ்ட் காரியம், நான் முதல் காரியமே டைம் முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒன்னா சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன். சரி, ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். மறுபடியும் மத்தைய 2 அதிகாரத்துக்கு வருவோம், 7-8 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது ஏறோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து,
நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து
அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து,
அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து,
நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள்,
பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள்,
நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி
அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். இப்ப பாருங்க, இந்த செய்தி இப்ப ஏரோதுக்கு வந்துருச்சு. எங்கேயோ ஒருத்தர் பிறந்துட்டாரு, அந்த யூதருக்கு ராஜா பிறந்தாரு, ஆடி போயிட்டான், கலங்கிட்டான். உடனே யோசிக்கிறான், இது என்ன பண்ணலாம், இது எப்படி இந்த மேட்டர் ஹேண்டில் பண்றது யோசிக்கிறான். யோசிச்சு என்ன செய்யறான், அந்த சாஸ்திரிகளை கூப்பிட்டு ரகசியமா கூப்பிட்டு சொல்றான், ஓ யூதருக்கு ராஜாவை பிறந்தவரை குறித்து நீங்க நட்சத்திரத்தை பார்த்து தானே வந்தீங்க, நானும் கூட அந்த குழந்தையை பார்க்க ஆசைப்படுறேன், நானும் கூட அந்த குழந்தையை பணிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேங்கிறான். பாருங்க, ஏரோது இவன் ரொம்ப கன்னிங்காக சொல்றான், நானும் கூட அந்த குழந்தையை பார்க்கணும், நானும் கூட அந்த குழந்தையை பணிந்து கொள்ளணும், அதனால நீங்க போய் அந்த குழந்தையை பார்த்துட்டு அந்த குழந்தை எங்க இருக்குதுன்னு வந்து எனக்கும் சொல்லுங்க, நானும் வந்து அதை பணிந்து கொள்ளுகிறேன் அப்படின்றான். இது சாஸ்திரிகளும் சரி ரொம்ப நம்பி சந்தோஷத்தோடு நம்பி நல்ல விருந்தெல்லாம் கொடுத்து அனுப்பியிருப்பான் நினைக்கிறேன். ஏரோது கொடுத்து எப்படி எங்களை கன்வின்ஸ் பண்றது, நல்லா விருந்தெல்லாம் கொடுத்து நல்லா செஞ்சு அனுப்பியிருக்கிறான். இவங்க போறாங்க, வெளியில வந்த அரண்மனை விட்டு வெளியில வந்தா மறுபடியும் நட்சத்திரம் வருது, மறுபடியும் நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துக்கு கரெக்டா போய் சேர்ந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை பார்த்தாங்க. அதுக்கு பிறகு நடக்குது பாருங்க, 12 வசனத்தை வாசிக்கலாம்.
பின்பு அவர்கள் ஏரோதின் இடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று
சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு
வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்.
வேற வழியா போயிட்டாங்களாம். அன்னைக்கு ராத்திரி படுத்து தூங்குறாங்க, இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டு தூங்குறாங்க, கர்த்தர் சொப்பனத்துல வந்து அவங்களுக்கு பேசுறாரு. மறுபடியும் இப்ப ஏரோத பார்த்து இயேசு கிறிஸ்துக்கு பரதரப்பங்க சொல்லிட்டு இருக்காதீங்க, இனி அவனை மீட் பண்ணவே பண்ணாதீங்க, வேற ரூட்ல கிளம்பி சீக்கிரம் உங்க தேசத்துக்கு போய் சேர்ந்துருங்கன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. மறுபடியும் அவங்க வேற ரூட்ல கிளம்பி போயிட்டாங்க. 16 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது ஏறது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான்.
சாஸ்திரிகள் ஏமாத்திட்டாங்க, பிறகுதான் தெரிஞ்சது. இந்த ஏரோது இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும் நினைச்சான், ஆனா அவனும் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியல. சாஸ்திரிகள் இயேசுவை பார்க்கணும் நினைச்சு அரண்மனைக்கு வந்தாங்க, அரண்மனையில இருந்து அவரை பார்க்க முடியல. ஏன்? சுய புத்தினால. இப்ப ஏரோது இயேசுவை பார்க்கணும் நினைச்சான், ஆனால் அவனாலேயும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கவே முடியல. சாஸ்திரிகள் போயிட்டாங்க, இவன் ஏமாந்து போயிட்டான், அப்புறம் தெரியுது. ஏரோதுவினால் இயேசு கிறிஸ்துவை ஏன் பார்க்க முடியல? காரணம், அவருடைய மைண்ட் செட் தவறான நோக்கத்தோடு இயேசுவை பார்க்க நினைத்தான். அதனால் அவனால் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியவில்லை. தவறான நோக்கம். இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கறதுக்கு நம்முடைய நோக்கம் ரொம்ப முக்கியம். நம்ம லைஃப்ல சொல்றேன், கிறிஸ்டியன் லைஃப்ல ரொம்ப முக்கியமான விஷயம் நம்முடைய நோக்கம், நம்முடைய டிசையர். அது ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவை நம்ம எதுக்காக நம்ம பார்க்கிறோம், எதுக்காக நம்ம அவரை தேடுறோம், எதுக்காக நம்ம சர்ச்சுக்கு வரோம், எதுக்காக நம்ம பைபிள் படிக்கிறோம், எதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், இயேசுவை நாம் ஏன் பார்க்க விரும்புகிறோம்? கர்த்தர் நம்முடைய நோக்கத்தை பார்க்கிறார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நோக்கம் ரொம்ப கரெக்டா இருக்கணும், புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவை இந்த ஏரோது தவறான நோக்கத்தோடு பார்க்கணும்னு சொன்னான், ஆனா கர்த்தர் அவனுக்கு அதை அனுமதி கொடுக்கவே இல்லை. நம்முடைய நோக்கத்தை என்னைக்குமே ரொம்ப கரெக்டா வச்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவை நாம் ஏன் பார்க்கணும்? இந்த உலகத்தில் எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தர் நமக்கு தர. இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை தவறான நோக்கத்துல பார்க்கறதுனாலதான் ஸ்பிரிச்சுவலா வளர முடியாம ஆயிடுறாங்க. என்னன்னா, உலக ஆசீர்வாதங்கள், உலக காரியங்கள், உலக நன்மைகள், உலக பிரகாரமான காரியங்கள், இதை அடைவதற்காக இயேசு கிறிஸ்துவை பார்க்க நினைக்கும் பொழுது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுது. கர்த்தர் அவரை பார்க்கவே விடுறது கிடையாது, புரியுதுங்களா? பார்க்கவே முடியாது. இயேசு கிறிஸ்து தெய்வம், அவர் தேவனுடைய குமாரன், எனக்காக அந்த உலகத்திற்கு வந்த உலக ரட்சகர், அவர் என் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ குமாரன், அவர் தெய்வம். அதனால நான் அவரை பார்க்கிறேன். நான் அவரை பார்க்கறதுனால எனக்கு ஏதாவது கிடைக்கும், அதுக்காக நான் அவரை பார்க்கல. நான் கிறிஸ்தவத்தை தேடுகிறதுனால ஏதாவது எனக்கு நடக்கும், அதுக்காக இல்லை. இயேசு தெய்வம், அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நான் அவரை பார்க்கிறேன். உங்கள் ஜெபத்தில் நீங்கள் எதுக்காக ஜெபிக்கிறீர்கள், ஏன் ஜெபிக்கிறீங்க, ஏன் சர்ச்சுக்கு வரீங்க, ஏன் பைபிள் படிக்கிறீங்க, ஏன் கர்த்தருக்கு கொடுக்கிறீங்க, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எதுக்காக, எதுக்காக நான் கொடுக்கறேன், எதுக்காக நான் ஜெபிக்கிறேன், எதுக்காக நான் பைபிள் படிக்கிறேன், எதுக்காக நான் சர்ச்சுக்கு வரேன், எதுக்காக? கொடுங்கள போடுது, உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் கொஞ்சம் கொடுத்தா நிறைய கிடைக்கும், மல்டிப்ளை ஆகுமா? இதென்ன எம்எல்ஏ அம்மா, இது மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கா? கொஞ்சம் கொடுத்து ஜாஸ்தி வர்றதுக்கு இல்ல, புரியுதா? கிடையாது. அதுக்காக இல்ல, எதுக்காக ஜெபிக்கிறோம்? கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னால் அதுக்காகவா சொல்லுங்க. எதுக்காக வேதத்தை வாசிக்கிறோம், கொஞ்சம் ஆறுதலா இருக்கு, அதுக்காகவா? எதுக்காக சர்ச்சுக்கு வரோம், போலன்னு ஏதாவது பிரச்சனை வந்துடுறதுக்காகவா சொல்லுங்க, எதுக்காக? நம்முடைய நோக்கம் அதான் கர்த்தர் பார்க்கிறார். ஏன், எதுக்காக என்ன பார்க்கவர், எதுக்காக என்ன பார்க்கவர்? ஏதோ ஒரு தவறான நோக்கத்தோடு இயேசுவை பார்க்க நினைச்சான், கர்த்தர் அதை அனுமதி கொடுக்கவே இல்லை. உங்களுடைய நோக்கம் என்னைக்குமே உயர்ந்த நோக்கமா இருக்கணும். என் இயேசு அவர் தெய்வம், அதனால நான் அவரை பார்க்கிறேன். நான் ஏன் பைபிள் படிக்கிறேன், என் இயேசு எப்படிப்பட்டவர் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் படிக்கிறேன். அதை நான் ஜெபிச்சு நான் அவரை போல மாறுறதுக்காக நான் பைபிள் படிக்கிறேன். எதுக்காக நான் சர்ச்சுக்கு வரேன், இன்னும் அவரை குறித்து அதிகமாக அறிந்து கொண்டு அவரை போல வாழ்றதுக்காக நான் சர்ச்சுக்கு வரேன். நான் ஏன் கர்த்தருக்கு கொடுக்கிறேன், எனக்கு உழைக்கிறதுக்கு சரீரத்தில் ஆரோக்கியம் கொடுத்தாருல, ஒரு மாசம் எல்லாம் உழைக்கிறதுக்கு ஆரோக்கியம் கொடுத்தாருல, என்னை சுகமாய் ஆரோக்கியமாய் வச்சு நான் 30 நாள் வேலைக்கு போறதுக்கு எனக்கு பலம் கொடுத்தாருல, அதுக்கு நான் என்னுடைய ஆசீர்வாதத்தில் அவருக்கு இந்த நன்றியை நான் தெரிவிக்கிறேன். புரியுதா? இதுதான் ஒவ்வொரு காரியத்தினுடைய நோக்கம், அதுதான் ரொம்ப முக்கியம். நோக்கம் கரெக்டா இருக்கணும். நோக்கம் நல்லா இருந்ததுன்னா நீங்க ரொம்ப ஜெபிக்காமே நீங்க நல்லா ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஒப்பனா சொல்றேன், நோக்கம் மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா நீங்க ரொம்ப ஜெபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கேஷுவலா இருந்தாவே நல்லா இருக்கலாம். அதனால ஜெபிக்காம இருந்துடாதீங்க, நான் சொல்ல வரேன். புரியுதா? நீங்க நோக்கம் மட்டும் கரெக்டா இருந்தா நீங்க ரொம்ப எதுக்குமே, ஓப்பனா சொல்ல போனா எதுக்குமே நீங்க ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்க ஜெபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கிளியரா ஒரு தெய்வம், நான் அவரை பார்க்கணும், அவரை மாறி மாறணும், அவருக்கு பிரியமா வாழணும், இதுதான் என்னுடைய நோக்கம். இப்படி வச்சு நீங்க அவர் ஃபாலோ பண்ணி பாருங்க, நீங்க ஒரு தேவைக்கு ஜெபிக்க வேண்டிய அவசியமே வராது. அது ஆட்டுக்கு நடந்துட்டே இருக்கும், அழகா நடக்கும், எல்லாம் தேடி தேடி வரும், எல்லாம் கிளியரா நடக்கும். நம்முடைய நோக்கங்கள் தவறும் பொழுதுதான் எல்லாமே தவறி போறோம். புரியுதுங்களா? அதனால நம்முடைய நோக்கத்தை நம்ம பார்க்கணும். ஏறது தவறான நோக்கத்தோடு இயேசுவை பார்க்க நினைச்சான், கத்தர் அவனை பார்க்க விடல. பைபிள்ல ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு காமிச்சுட்டு நான் முடிச்சிடலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8 அதிகாரத்துக்கு வருவோம். 24 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 8 அதிகாரம் 8 வசனத்தில்
அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சீமோன் என்று பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாயிருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை
அவர்கள் விசுவாசித்த பொழுது
புருஷரும் ஸ்திரீகளும்
ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது
சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று
பிலிப்பை பற்றிக்கொண்டு
அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு
பிரமித்தான். போதும். சமாரியா என்கிறதான பட்டணத்திலே சீமோன்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். இவன் ஒரு பெரிய மாய வித்தைக்காரன், என்னென்னமோ செய்யறான், மாய வித்தை பண்றான். இவன் ஒரு பெரிய சக்தி அப்படின்னு நினைக்கிறாங்க. இவன் செய்யற மாய வித்தை பார்த்து எல்லாரும் பிரமிக்கிறாங்க. இப்படியெல்லாம் செய்ய முடியுமா? இப்படிலாம் செஞ்சு ஜனங்கள்லாம் அவனை மதிச்சாங்களாம், அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு வந்தாங்களாம். அப்படிப்பட்ட மெஜிஷியன் இவன், ரொம்ப டேலண்டான மெஜிஷியன். ஜனங்கள் எல்லாம் இவளை பயந்து பயப்படுறாங்க, இவளை கனப்படுத்துறாங்க, இவர் சொல்றதெல்லாம் கேட்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் இருந்துட்டு இருக்கிறான். அந்த பட்டணத்துல பிலிப்பு வந்து இந்த இடத்துல ஊழியர் செய்யறான். பிலிப்பு வந்து ஊழியர் செய்து கைகால் விழுந்து போனவங்களை எடுத்து நடக்கிறாங்க. குருடருக்கு பார்வை கிடைக்கிறது, சப்பானிகள் நடக்கிறாங்க, அற்புதங்கள் நடக்குது. அதை பார்த்து நிறைய ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறாங்க. இவனும் வந்து பிலிப்புடைய பிரசங்கத்தையும் அங்க நடக்கிற ஊழியத்தையும் பார்க்கறான். பார்த்து இந்த சீமான் தனக்குள்ள கால்குலேட் பண்றான், இவன் நம்மளை விட பெரிய மேஜிஷியனா இருப்பான் போல இருக்கு. இவன் நம்ம செய்யற அற்புதத்தோட இவன் பெரிய அற்புதம் எல்லாம் பண்றான். இந்த பிலிப்பு நம்ம ஏதோ என்னென்ன பண்ணி காட்டுறோம், இவன் வந்து சப்பானி எடுத்து நடக்க பண்றான், குளிருக்கு பார்வை கிடைக்க பண்றான், இவன் நம்மளை விட பெரிய மந்திரவாதியா இருப்பான் போல இருக்குன்னு மனசுல கால்குலேட் பண்ணிட்டான். உடனே பிலிப்புவை ஃபாலோ பண்றான். என்ன செய்யறாங்க? அப்ப பிலிப்பு பிரசங்கிச்சு ஜனங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொடுங்க, ஞானஸ்தானம் பெற்றுக்கொடுங்கன்னு சொல்றான். அதே போல ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அப்ப எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க, கை தூக்குங்க, இயேசு கிறிஸ்து எத்தனை பேர் பின்பற்றுகிறீங்க? பிலிப்பு ஆல்டர் கால் கொடுக்கிறார். உடனே வந்து சீமோன் கையை தூக்கிட்டார், நானும் ஞானஸ்தானம் எடுக்கிறேன். ஏன்? ஓ, இவர் பெரிய மந்திரவாதி, இவர்கிட்ட போனா இன்னும் நல்லா பெரிய மந்திரத்தை கத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவரும் கையை தூக்கிட்டாரு. உடனே பிலிப்பு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது இவரு லைன்ல வந்து இவரு ஞானஸ்தானம் கூட எடுத்துட்டாரு. எப்படி ஞானஸ்தானம் பாருங்க, இவனு கையை தூக்கி லைன்ல வந்து டப்புனு இவனு ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு. அதான் டக்குனு ஞானஸ்தானம் கொடுத்துடக்கூடாது, கொஞ்சம் கௌரவமா இருக்கணும் சில விஷயத்துல. இவனோட கடந்து வந்து கையை தூக்குறான், ஞானசலம் எடுக்க லைன்ல வந்தா இவனுக்கு ஞானசலம் கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு பார்த்தா இவனுக்கு புத்தி சரியில்லை. இவனுடைய மைண்ட் பாத்தீங்களா, இவன் கிட்ட நிறைய காத்துக்கிட்டு இதனால ஆதாயம் பண்ணலாம்னு இவன் பிளான்ல தான் உள்ள நுழைஞ்சிருக்கிறான். கடைசியில அந்த இடத்துல பேதுருவும் யோவான் வராங்க, ஜனங்க அபிஷேகம் பெறாம இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் பேதுரு யோவான் வந்து கையை வைக்கிறாங்க, ஜனங்கள்லாம் அபிஷேகம் பெறாங்க. உடனே பார்க்கலாம் இவங்க இதோட பெரிய மந்திரவாதியா இருப்பாங்க போல இருக்கு. இந்த பேதுரு யோவானும் பிலிப்பிலும் பெரிய மந்திரவாதின்னு பார்த்தா இவங்க கையை வச்சா என்னமோ நடக்குது. அப்ப இந்த பேதுரு யோவான் இதோட பெரிய மந்திரவாதி போல என் மனசுல கால்குலேட் பண்ணிட்டான். நேர வீட்டுக்கு போனான், பணத்தை அள்ளிட்டு வந்தான், பேதுரு கையில கொடுத்தான். ஐயா நீங்க தலையில கை வைக்கும்போது ஒவ்வொருத்தரும் அபிஷேகம் பெறாங்களே, அந்த பவர் எனக்கும் கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிறான். காசை கொண்டு வந்து கொடுத்து இவ்வளவு பவர் இருக்குது, நீங்க பெரிய மந்திரவாதியா இருக்கிறீங்க, கையை வச்சா என்னமோ நடக்குது, அதனால இந்த பணத்தை வச்சுக்கோங்க, அந்த பவர் எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்கிறான். பேதுரு என்ன சொல்லலாம் தெரியுமா, 20வது வசனத்தை வாசிங்க.
பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று,
தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று
நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய்
போக கிடவது.
உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை.
உனக்கு பங்கும் கிடையாது பாகமும் இல்லை, ஏன்னா புத்தி சரியில்லை போக அப்படின்ட்டான். நீயும் காணிக்கு தூக்கி ரோடு, உன் புத்தி சரியில்லை போன்ட்டான். நீயும் போக உன் நாசமா போவோம், பணமும் நாசமா போக போதுன்ட்டான். அப்ப இந்த இடத்துல பாருங்க என்ன காரியம்னா, மைண்ட் செட், மைண்ட் பாக்குறான். இந்த சீமோன் கேட்டது நல்ல காரியத்தை தான் கேட்டான், இவன் தொட்டா எல்லாரும் அபிஷேகம் பெறும் நல்ல விஷயத்தை தான் கேட்டான். ஆனா தவறான நோக்கத்தோடு கேட்டான், இல்ல நல்ல காரியத்தை தான் கேட்டான் ஆனா தப்பான நோக்கத்தோடு கேட்கிறான். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நல்ல விஷயத்தை செய்யறோம், ஆனா நல்ல நோக்கத்தோட செய்யறோமா? அதான் விஷயம், நல்ல விஷயத்தை தான் செய்யறோம் ஆனா நல்ல நோக்கத்தோட செய்யறோமா? அல்லது நாலு பேர் புகழணும்னு செய்யறோமா? அல்லது நாலு பேர் பாராட்டும் நினைக்கிறோமா? நல்லதுதான் செய்யறோம் ஆனா எதுக்கு செய்யறோம்? கர்த்தர் அதை பாக்குற, மைண்ட பாக்குற. சர்ச்சுக்கு தான் வரோம், எதுக்கு வரோம்? பைபிள் தான் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம்? ஜெபம் தான் பண்றோம், எதுக்கு ஜெபிக்கிறோம்? கொடுக்கதான் செய்யறோம், எதுக்கு கொடுக்கிறோம்? செய்யறது எல்லாமே நல்ல விஷயம் தான், ஆனா நோக்கத்தை தான் கர்த்தர் பாக்குற. நீ செய்யறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா செய்யற நோக்கங்கள் எல்லாம் வேற மாதிரி போச்சு. அப்போ ஏறது இயேசுவை பார்க்கணுன்றது நல்ல விஷயம் தான், ஆனா நோக்கம் தப்பான நோக்கம், அதனால அவனால் பார்க்கவே முடியல. அவன் ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும், நல்ல நோக்கத்தோடு என் ஆண்டவரை போல நாம் மாறணும், அவரை நான் ஃபாலோ பண்ணணும், அவர்கிட்ட நல்ல காரியத்தை கற்றுக்கொள்ளணும், அவரை பார்த்து என்னுடைய விஷயத்துல கெட்ட விஷயம் நான் விட்டுணும். இதுக்காக நீங்கள் இயேசுவை பார்க்க விரும்புனீங்கன்னா இயேசுவை நீங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, இயேசுவை நீங்க பார்க்கலாம், அவரை சந்திக்க முடியும். சுய புத்தியில சாண்டவருடைய இயேசுவை பார்க்க முடியாம போயிடுச்சு. அதே போல தப்பான நோக்கத்தோட இயேசுவை பார்க்கணும் நினைச்சவனும் பார்க்க முடியாம போயிடுச்சு. நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு ரெண்டு செய்தி சொல்றேன், ஒன்று கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், எல்லாத்தையும் அவரை டிபெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது உங்கள் நோக்கத்தை எல்லாம் சரியா வச்சுக்கோங்க, உங்களை கர்த்தர் அமோகமா ஆசீர்வதிப்பார். இதுதான் கிறிஸ்துமஸ், ஜெபிக்கலாம். Glory to Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இங்கு கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறதற்கு அநேகருக்கு வாஞ்சை இருந்தது, அநேகருக்கு கர்த்தரே செய்தி அனுப்பினாரு. அவங்கெல்லாம் வந்து பார்த்தாங்க, தரிசித்தாங்க, அவரை பணிந்து கொண்டாங்க, அவரை பத்தி பேசினாங்க, அவருக்கு காணிக்க கொடுத்தாங்க, எல்லாமே பண்ணாங்க, நல்லது. ஆனால் இரண்டு பேர் அவரை பார்க்க விரும்பியும் அந்த இடத்துல அவங்களை பார்க்க முடியல. சாஸ்திரிகள் இயேசுவை பார்க்க விரும்பி அரண்மனைக்குள்ள நுழைஞ்சாங்க, ஆனா அரண்மனைக்குள்ள அவரை பார்க்க முடியல. ஏன்னா சுயபுத்தியை சார்ந்து கொண்டதுனாலே. ஏரோது அவரை பார்க்கணும்னு சொல்லி அனுப்பினான், ஆனால் அவனும் அவரை பார்க்க முடியல. காரணம் தப்பான நோக்கம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். ஆசா நல்ல ஒரு தெய்வ மனுஷன். அவன் வாழ்க்கையின் ஆரம்பத்திலே மிகப்பெரிய ராணுவம், எத்தியோப்பிய ராணுவம் அவனுக்கு விரோதமா வந்தபோது ஒரே ஒரு ஜபத்தினால அவன் அனாவசியமா அதை ஜெயிச்சுட்டு போயிட்டான். ஆனால் அதே ஆசா பின்னாட்களில் இஸ்ரேலின் ராஜா பாஷா வந்த பொழுது அவன் சீரிய ராணுவத்திற்கு, சீரிய ராஜாவினிடத்திற்கு அவன் ஆள் அனுப்பி அவன் சுய புத்தியோடு அவன் செயல்பட ஆரம்பித்தான். கர்த்தருடைய பிள்ளையே, பலமுள்ளவனுக்காகிலும் பலவீனனுக்காகிலும் உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் நீர் மதியற்றவராயிருந்தீர். தேவ பிள்ளைகளே, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். ஒரு நாள் நீங்க சார்ந்து கொண்டு அவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையை அவர் மாத்தினார் இல்லையா? ஏன் இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையை, ஒரு வியாதிய, ஒரு தேவைய, ஒரு சூழ்நிலையை ஏன் கர்த்தரால மாற்ற முடியாது? ஏன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சின்ன காரியத்தை அவரால் மாற்ற முடியாது? கண்டிப்பா உங்களால் கர்த்தர் மாற்ற முடியும். உங்கள் பலவீனத்தை கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, இதை என்னால விட முடியல, என்னால் இதை செய்ய முடியல. உங்கள் பலவீனத்தை கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாளில் உங்கள் பலவீனத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, நான் பலவீனம் தான்ப்பா, இந்த காரியத்தை என்னால செய்ய முடியல, இந்த காரியத்தை விட முடியல, எனக்கு பலன் கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை தூக்கி நடத்துவார். உங்க வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்துமஸ் வரும், அதுதான் கிறிஸ்துமஸ். இரண்டாவது, ஏரோது அவன் சுய அவன் வாழ்க்கையிலே அவன் தவறான நோக்கத்தோடு இயேசுவை பார்க்கணும்னு நினைச்சான், பார்க்க முடியல. கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம நோக்கங்கள் எல்லாம் சரியா இருக்கணும். ஏன் பைபிள் படிக்கிறேன், ஏன் ஜெபம் பண்றோம், ஏன் சர்ச்சுக்கு வரோம், ஏன் கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கிறோம், ஏன் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறோம், ஏன் நம்ம செய்யறோம், இதனால எல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் வரும்னு எழுதி இருக்குது. அதுக்காகவா? இல்ல, அதுக்காக செய்யாதீங்க. இது செய்யறதுனால எல்லாத்தையும் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குது. ஜபிக்கிறதுனால ஆசீர்வாதம் இருக்குது, பைபிள் படிக்கிறதுல ஆசீர்வாதம் இருக்கிறது, கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதுல ஆசீர்வாதம் இருக்கிறது, சர்ச்சுக்கு வர்றதுல ஆசீர்வாதம் இருக்கிறது, கர்த்தருக்கு கொடுக்கறதுல ஆசீர்வாதம் இருக்குது, எல்லாத்துலயும் இருக்குது. ஆனா அதுக்காக நீங்க இதெல்லாம் செஞ்சிடாதீங்க, அதுக்காக செய்யாதீங்க. இயேசு கிறிஸ்து தெய்வம், அவர் தெய்வம், அவர் ஒருவரே தெய்வம். அதனால நான் சர்ச்சுக்கு வந்து நான் அவர் ஆராதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து தெய்வம், அதனால நான் அவர்கிட்ட நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து தெய்வம், அதனால அவரை குறித்து நான் வேதத்தை வாசித்து நான் அறிந்து கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்து தெய்வம், அதனால நான் அவருக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தில் நான் பகிர்ந்து கொடுக்கிறேன். அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் அவருக்கு பகிர்ந்து கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து தெய்வம். தெய்வ பிள்ளையே, நம்முடைய நோக்கங்களை எல்லாம் நம்ம செம்மையாக்கி வைக்கும் பொழுது கர்த்தர் மகிமையாய் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் அப்பா, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, தேவரீர் இந்த நேரத்திலும் கூட எங்களுக்கு நீங்க கொடுத்த அருமையான கிறிஸ்துமஸ் செய்திக்காக ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட விதத்தில் நாங்கள் உண்மை சந்திக்கிறவர்களாய் ஆண்டவரே எங்களை நீங்க வைப்பதற்காய் ஸ்தோத்திரம். உண்மை சந்திக்க நினைத்தும் சந்திக்க முடியாமல் போனதான இவர்களிடத்திலிருந்து நாங்கள் சந்திப்பதற்கான ரகசியத்தை அறிய எங்களுக்கு வைத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அனுதினமும் நாங்கள் உண்மை சந்திக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை வழி நடத்துங்க அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிறிஸ்துமஸ் ஆகிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க. சகல துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.